2023 மே மாத தென்றலிதழில் ராஜேஷின் எத் தாம்ப்டனின் சுடர் 8 பாலிவனச்சோலை அத்தியாயம் 5 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அன்றைய நாள் மிகவும் வேகமாக போனது. அருணுக்கு பள்ளியில் நேரம் போனதே தெரியவில்லை. காலையில் அம்மாவோடு நடந்த பேச்சு மறந்தே போய்விட்டது. சாயந்தரம் வீடு வந்து சேர்ந்தான். எப்போதும் போல அம்மாவின் கார் வீட்டின் வெளிப்புறம் நின்றிருந்தது. அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டார் என்பது தெரிந்தது. கையில் இருந்த வீட்டு சாவியை வைத்து கதவை திறந்து உள்ளே போனான். எப்பொழுதும் போல வீட்டின் பின்புறம் இல்லாமல் அந்த டைனிங் டேபிள் அருகில் உட்கார்ந்து எதையோ படித்து கொண்டிருந்தார். அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவின் தோட்ட வேலை நேரம் மற்றவர்கள் யாரும் வீட்டில் இல்லாத போது அவருக்கு அது ஒரு தியானம் போல. அதை விட்டு கொடுக்கவே மாட்டார். அம்மாவை பார்த்தவுடன் காலையில் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. ஏதோ பேச நினைத்தவன் எங்கே அம்மா இன்னும் கோபத்தில் இருக்கிறாரோ என்று நினைத்து பையை ஓரமாக தரையில் வைத்துவிட்டு அரைப்பக்கம் மாடிக்கு போனான். அவனுக்காகவே காத்திருந்தது போல பக்ரு வந்து அவன் மேல் துள்ளி குதித்தது. பக்ருவை தூக்கி கொஞ்சிவிட்டு தன் அரைப்பக்கம் போனான். கீதா ஓரக்கண்ணால் அருணை பார்த்து கொண்டிருந்தார். மாடிக்கு போனவன் அரை மணி கழித்து கை கால் முகம் கழுவி விட்டு கீழே இறங்கி வந்தான். பக்ரூவும் படியில் இறங்கி வந்தது. வந்தவன் தரையில் இருந்த தனது பையை எடுத்து அதிலிருந்து சில நோட்டு புத்தகங்களை எடுத்து டைனிங் டேபிள் மீது வைத்தான். கீதாவின் எதிர்ப்புறம் இருந்த இருக்கையில் உட்கார்ந்தான். அம்மாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னவென்று தோன்றியதோ சட்டென்று எழுந்து சமையலறை பக்கம் போனான். அங்கே ஃப்ரிட்ஜ் திறக்கும் சத்தமும் பின்னர் மைக்ரோவேவ் சத்தமும் கேட்டன. ஒரு கோப்பையில் பால் கொண்டு வந்து அம்மா எதிரே உட்கார்ந்து பாலை குடித்து கொண்டே வீட்டு பாடம் செய்ய ஆரம்பித்தான். கீதாவை வெறுப்பேற்று செய்தானா இல்லை புது பழக்கமோ தெரியவில்லை. அவன் கைகளை அவ்வப்போது முகர்ந்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டான். நல்லா மணக்குது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். கீதா ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. பாலை குடித்த பின் அருண் கவனத்தை வீட்டு பாடத்தில் திருப்பினான். அம்மா தான் முதலில் பேசினான். உன்னோட நாள் எப்படி இருந்தது கண்ணா? அம்மா காய் நகர்த்தி விட்டார். பிரமாதம், ஆனால் ரொம்ப பிஸியான நாள், உற்சாகத்துடன் பதில் கொடுத்தான். எப்போது அம்மா தன்னிடம் பேசப்போகிறார் என்று காத்திருந்தவன் போல மகிழ்ச்சியோடு சொன்னான். என் அலுவலகத்திலேயும் நீ சொன்ன விளம்பரம் பற்றி சில பேர் நீ சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. அருண் முகத்தில் ஒரு திடீர் பிரகாசம் தெரிந்தது. 10 நிமிஷம் அம்மா, நான் ஹோம்ஒர்க் முடிச்சிருவேன். அருண் கடகடவென்று வேலையை முடித்தான். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல கண்ணா, நான் வெயிட் பண்ணுறேன். ராத்திரிக்கு தோசை தான் எல்லாம் ரெடி, எனக்கு பெருசாக வேலை இல்லை. சரிம்மா. அருண் வேலையை மும்முரமாக ஈடுபாட்டோடு செய்தான். கீதா எழுந்து போய் 2 நாள் செய்தித்தாள்களை எடுத்து வந்தார். இரண்டையும் பிரித்து பார்த்தார். இரண்டிலும் 6ஆம் பக்கத்தில் அதே விளம்பரம். எதிலும் கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல் இருந்தது. வேலையை முடித்த அருண் பையை எடுத்துக்கொண்டு மாடிப்படியில் தாவி சென்று தனது அறையில் வைத்துவிட்டு திரும்பினான். நான் ரெடியம்மா. கீதா புன்னகையோடு தலையசைத்தார். எதிர்ப்புறம் இருந்த அவனை தன் அருகில் வந்து உட்காருமாறு சைகை காண்பித்தார். கண் சிமிட்டும் நேரத்தில் அவன் அம்மா அருகே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். அம்மா, இந்த குடியிருப்பு பகுதியை பாலைவன பகுதியில் பண்ண பார்க்குறாங்க. அதில் இப்படி கட்டுறது முடியாத காரியம். அதில் என்னப்பா தப்பு? கொஞ்சம் அப்படி இப்படி நடந்தாலும் ஒரு பாதிப்பும் இல்லையே. அதுவும் இல்லாமல் ஏழை குடும்பங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறாங்களே. அம்மா, பாலைவனத்தை அப்படியே விடணும் அம்மா. அதில் போய் இந்த மாதிரி குடியிருப்பு எல்லாம் கட்டக்கூடாது. அருண், லேண்ட் கன்சர்வேஷன் வேர்சஸ் ப்ரிசர்வேஷன் 2க்கும் வித்தியாசம் தெரியுமா கண்ணா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவ்வளவு ஆழமாக தெரியாது. கீதா விளக்கினார். ப்ரிசர்வேஷன் அப்படியே வச்சுக்கிறது, கன்சர்வேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி வீடு கட்டினாலும் வேறு மாதிரி அதே இடத்தை மெயின்டைன் பண்ணுறது. அதுக்காக கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அதில் வர்ற வருமானத்தை நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். அருணிடம் இருந்து பதில் உடனே வந்தது. இந்த மாதிரி இடத்தை வணிகமாக்குவது சரியில்லையே. அப்புறம் இயற்கை வளம் ஒன்று கூட இல்லாமல் போயிடும். அப்படியே போனால் அப்புறம் இந்த கொள்ளக்கார பசங்க எல்லாத்துலேயும் கை வச்சிருவாங்களே. அருண், உனக்கு அமெரிக்காவோட ஜான் மியூர் பத்தி தெரியுமா? யாரு அந்த யோசமிட்டி ஆளா? ஆமாம், அவரேதான். அவர் ஒரு ப்ரிசர்வேஷனிஸ்ட். அவருக்கு எதிராக கிஃபர்ட் பின்ஷோ அப்படின்னு ஒருத்தர், அவரோ ஒரு கன்சர்வேஷனிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் பொது நிலங்கள், நீ சொல்கிற இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை கூறியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நேரெதிரான அணுகுமுறை. ஜான் மியூர் காடுகள், அடர்ந்த வனங்கள் போன்ற பொது நிலங்களை இம்மி கூட அழிக்கக்கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். அதான் ப்ரிசர்வேஷன் கோட்பாடு. பின்ஷோ இன்னொரு பக்கம் பொது நிலங்களை கொஞ்சம் லாபத்திற்கு பயன்படுத்தினால் தப்பே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணினார். அப்படி வர்ற வருமானத்தில் ஒரு பங்கை நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். இது கன்சர்வேஷன் கோட்பாடு. அவரை ஒரு செயல்முறைவாதின்னு, பிராக்மேட்டிஸ்ட் சொல்லலாம். பின்ஷோ பிராக்மேட்டிஸ்ட்னா அப்போ ஜான் மியூர்? கீதா கொஞ்சம் தயங்கினார். பிறகு மெதுவாக, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கனவுவாதின்னு சொல்லுவேன், வித் ஆல் தி டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ஹிம். இது ரொம்ப கடுமையான கருத்து அம்மா. நான் அவரை தப்புன்னு சொல்லலையே, அவரது வழிமுறை நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு தானே சொல்கிறேன். சுவாரஸ்யமாக இருக்குது. இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கா அம்மா? கண்டிப்பாக, இதெல்லாம் அறிவுபூர்வமான விஷயங்கள். ஜான் மியூர் வர்சஸ் கிஃபோர்ட் பின்ஷோ அப்படின்னு இணையத்தில் தேடிப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதன் கலவையாக தான் நடக்குது இப்பெல்லாம். நேரம் போனது தெரியாமல் இருவரும் பேசி கொண்டு இருந்தார்கள். மணி 7 அடித்தது. கண்ணா வா, சாப்பிட்டு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் இந்த விவாதத்தை தொடரலாமா? ஆஹா, செய்யலாமே என்றான் அருண் உற்சாகமாக. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.